පාර්ලිමේන්තු ස්ථාවර නියෝග 27-2 යටතේ ප්‍රශ්න. ගරු කේ කාදර් මස්තාන් මන්ත්‍රීතුමා.
ස්වාමීන් ගෞරව தலைமைதாங்க உறுப்பினர் அவர்களே, நிலையியல் கட்டளை 27-2 அமைய கௌரவ அமைச்சர் அவர்களே, எமது நாட்டில் பாரிய பிரச்சனையாக காணப்படுவது இலங்கை விவசாய சேவைகள் உத்தியோகத்தர்கள் மிகவும் குறைந்த அளவுதான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சேவைகள் என்பது தமிழ் பேசுகிற பகுதியில், குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாரியளவு தேவைப்படுகின்றது. அதற்கு அமைய அந்த இடங்கள் நிரப்பப்படவில்லை. இருந்தாலும் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் காரணமாக அவர்களுடைய சேவைகளை பெறுவதில் பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் குறிப்பாக சொல்வதென்றால், திருமதி சகிலா பானு அசரக் என்பவர் 1997 மார்ச் மாதம் 19 அன்று வடக்கு மாகாணத்தின் விவசாய போதனாசிரியர்களாக நியமனம் பெற்று தற்போது மன்னார் மாவட்டத்திற்கான பதில் விவசாய பணிப்பாளராக கடமையாற்றி வருகிறார். இவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விவசாய விஞ்ஞான பட்டதாரி என்பதோடு சூழல் விஞ்ஞானம் மற்றும் அபிவிருத்தி கற்கை என்பனவற்றில் முறைய 2 முதுமாணி பட்டங்களையும் பெற்றுள்ள இவர் விவசாய விஞ்ஞானத்தில் கலாநிதி கற்கை வரை எட்டியுள்ளார். இவர் வடமாகாண விவசாய திணைக்களத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்திற்கான பிரதி மாகாண விவசாய பணிப்பாளராக கடமை புரிந்து வந்த நிலையில் எவ்வித அடிப்படைகளும் மற்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவர் மீது சுமத்தி இவரை மத்திய விவசாய திணைக்களத்தின் கீழ் இயங்கும் இலங்கை விவசாய கல்லூரிக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார். பின்னர் 2020 அக்டோபர் மாதம் மன்னார் மாவட்டத்திற்கான பதில் விவசாய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாகாண மற்றும் தேசிய அளவிலான விவசாய அபிவிருத்திக்கான பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கட்டுரைகளை வெளியிட்டுள்ள இவர் மும்மொழி ஆளுமை போன்ற பல திறமைகளை கொண்ட ஒரு அதிகாரி ஆவார். இவரின் சேவையை பாராட்டி மத்திய விவசாய திணைக்களத்தினால் சிறந்த விவசாயவியலாளர் பட்டத்துடன் தங்க பதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். முதலாவது கேள்வி, பொருத்தமான அடிப்படை காரணங்களும் இல்லாமலும் பொது சேவை ஆணைக்குழுவின் ஒப்புதலை பெறாமலும் தாபன விதி கோவைக்கு முரணான வகையில் வடமாகாண விவசாய திணைக்களத்தில் இருந்து மத்திய விவசாய திணைக்களத்திற்கு இவரை இடைமாற்றம் செய்யப்பட்டது சரியான நடைமுறையா? 2, கடந்த 6 வருடங்களுக்கு முன்பாக இவ்விதமான அடிப்படைகளும் மற்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு வடமாகாண நிர்வாகத்தினால் பொது கேவை ஆணைக்குழுவிற்கு குற்றப்பத்திரம் ஒன்று 2020 சமர்ப்பிக்கப்பட்டது. அது தொடர்பான விசாரணை இதுவரை நிறைவு செய்யப்படவில்லை என்பதனை அறிவீர்களா? விசாரணை முடிவுறுத்தப்படாததன் காரணம் என்ன? 3, பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் 30/2019 பிரகாரம் இவ்வாறான ஒழுக்காற்று விசாரணைகள் 6 மாதத்திற்குள் நிறைவுறுத்தப்பட வேண்டும் என்பதனை அறிவீர்களா? ஏன் அந்த சுற்றறிக்கை பிரகாரம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை? 4, இந்த விடயங்கள் தொடர்பாக ஆரம்ப புலன் விசாரணைகளின் பிரகாரம் திருமதி சகிலா பானு அசரக் உட்பட 4 உத்தியோகத்தர்கள் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டாலும் திருமதி சகிலா பானு அசரக் அவர்களுக்கு மட்டுமே குற்றப்பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டமை ஓர் தனிப்பட்ட பழிவாங்கல் என்பதனை அறிவீர்களா? ஏன் குற்றவாளிகளாக காணப்பட்ட ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதனையும் கூறவும். 5, வடமாகாணம் கௌரவ ஆளுநர் அவர்களாலும் விவசாய அமைச்சின் செயலாளர் அவர்களாலும் இக்குற்றப்பத்திரத்தையும் திருமதி சக்கிலாபான் அசரக் என்ப அசரக்கவர்களால் வழங்கப்பட்ட விளக்கங்களையும் ஆராயப்பட்டதன் பின்பு எவ்விதமான அடிப்படைகளும் மற்ற குற்றச்சாட்டுகள் என கூறி கௌரவ வடமாகாண ஆளுநரால் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மீள பெற்றப்பட்டமையும் அமைச்சின் செயலாளர் அவர்களால் இவருக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளும் அடிப்படையற்றவை என கூறி இது தொடர்பான விசாரணையை நிறைவு செய்து விசாரணையினை மேற்கொண்டு செல்ல தேவையில்லை என பொதுச்சேவை ஆணைக்குழுவிற்கு பரிந்துரை செய்திருந்தும் இவ்விசாரணை நிறைவு செய்யப்படவில்லை என்பதனை அறிவீர்களா? அதற்கான காரணம் என்ன? ஆறாவது, மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் மேற்படி கருத்தை முன்வைத்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளதுடன் யுத்தியோத்தருக்கு வழங்கப்பட்ட இடமாற்றத்தினை ரத்து செய்து அவருக்குரிய பாதுகாப்பான சூழலை வழங்குமாறு அறிவுறுத்தியிருந்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதனை அறிவீர்களா? 4 மாதங்களாகியும் ஏன் மனித உரிமை ஆணைக்குழு அறிவுறுத்தலின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதற்குரிய விளக்கத்தையும் தரவும். 7வது, மேலும் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்படி அறிக்கையில் வடமாகாண முன்னாள் மாகாண விவசாய பணிப்பாளர் மற்றும் முன்னாள் பிரதம செயலாளர் ஆகியோருக்கு எதிராக உளுக்காற்று விசாரணை ஆரம்பிக்குமாறு வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தும் இதுவரை எதுவித நடவடிக்கையிலும் எடுக்கப்படாமை பற்றியும் அறிவீர்களா? அதன் விளக்கத்தையும் தரும். எனவே மேற்கூறிய விடயங்களை கருத்தில் கொண்டு மக்களுக்கு பாரிய சேவைகளை வழங்கும் அரசு அதிகாரிகளுக்கு இவ்வாறு செயல்பாடுகள் எதிர்காலங்களில் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய பொறிமுறையை ஏற்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதனை இத்தபைக்கு விளக்குவீர்களாக.
கரு சபாபதி துமியினி அப்படி காதர் மஸ்தா மந்த்ரி துமா யொமு கொடுப்பு பிரஸ்னித்த பிலிதுர எக்க ஷகிலா பானு அஸ்வப் மகாத்மிய ஸ்ரீலங்கா குஷிகார்மிக சேவேட்ட அயத் நிலதாரியக்குவி ஏம சேவேட்ட அயத் நிலதாரியின் குஷிகர்ம டிபார்ட்மெண்ட்வே சாமானிய வசியம் ராஜகாரியை யுதுவன அத்தர பலாத் சபாவுல அவசியதாவிய மத எம பலாத் சேவை பவத்னா தனதுருவல ராஜகாரி சந்தா மத்தியம ரஜியம் முதாகரணு லபை எசே உத்துரு பலாத் சபாவி நியோஜ பலாத் குஷிகர்ம அத்தியக்ஷ தனதுரு சந்தா ஷகிலா பானு மகாத்மிய குஷிகர்ம டிபார்ட்மெண்ட்வின் நிதாஸ்கர திபு அத்தர பசுவ யம் வினய கருணக் மத எம பலாத் சேவையும் ஷகிலா பானு மகாத்மிய தேதாஸ் விசாய் துணாய் ஹதரவனி தினசீட்ட குஷிகர்ம டிபார்ட்மெண்ட்வ வித்த வார்த்தா கிளிமட்ட பலாத் சேவையும் முதாஹர அத்த மேய வினய கிரியா மார்க்கட்ட அதால காரியக்கி இத்துமாக்கி தேவனி பிரஸ்னிட்ட பிலித்துர மிம நிலதாரினிய விசிங் சிதுகல யம் விசமாச்சாரியக்கட்ட அதாலவ மூலிக விமர்சனியா பவத்வா மேவன விட்ட விதிமத் வினய பரீட்சணியா அதால வினய பலதாரியா வன ராஜ்ய சேவா கொமிசம் சபாவ விசிங் பவத்வாகென யனுலபி மிதிக் எம பரீட்சணிய அவசம்பி நொமத்த பரீட்சணிய அவசானி லபாதின தீரணிய அணுவ பமனக்கும் அதால சோதனா பதனம் விரகித்தது அண்ண தக்வீம கலையுத்துவே இபவின் மே அவஸ்தாவேதி ஏ சதாங் கிரிமட ஹக்கியாவாக் நொமத்த இலங்கட்ட இத்துமாக தும்மெனி பிரசனிட்ட பில்லுத்துர ராஜ்ய பரிபாலன சக்கரலேக அங்க திஹாய் அலையிலாக் திதாஸ் தானமேகி விசிதெக தசம இக்காய் இக்காய் ஹி விதான அணுவ விதிமத் வினய பரீட்சணியா மாச ஹயக் கத்துரத்த நிமக்கலைத்து பவத் அமத்திர காலையாக் அவசியனம் பரீட்சண நிலதாரியும் விசிம் பிரமாணவத் பிலிகத்த ஹெக்கி கால ஹெக்கி ஹேத்து இதிரிபாத் கிரமின் வினய பலதாரியா வித்திங் அனுமதி லபாகத்த ஹெக்கி பவ தன்வா எத இலங்கட்ட இத்துமாகி ஹதரவினி பிரஸ்னிட்ட பிலித்துர நெத ஷகிலா பானு அஸ்ரப் மகாத்மிய ஸ்ரீலங்கா குஷிகார்மிக சேவேட்ட அயத் பெவிங் එම නිලධාරිනියට අදාළ විනය කරුණු එම සේවයේ පරිපාලන බලධාරියා වන කෘෂිකර්ම අමාත්‍යාංශයේ ලේකම් වෙත උතුරු පළාත් ප්‍රධාන ලේකම් විසින් යොමු කර ඇත. මෙම ක්‍රියාමාර්ග ගැනීම රාජ්‍ය සේවයේ නිලධාරීන්ගේ විනය පවත්වාගෙන යාමට අදාළව ආයතන සංග්‍රහයේ විධිවිධානවලට අනුකූල වන අතර පුද්ගලික පරිගැනීමක් සේ සැලකීමක් ලෙස ගත නොහැක. ඊළඟට මන්තුමාගේ පස්වෙනි ප්‍රශ්නයට පිළිතුර ශකිලා බානු අස්රප් මහත්මිය අයත් ශ්‍රී ලංකා කෘෂිකාර්මික සේවයේ විනය බලධාරියා රාජ්‍ය සේවා කොමිසම් සභාව වන අතර විනය කරුණු වලට අදාළ මූලික විමර්ශන වාර්තාවක සඳහන් කරුණු සම්බන්ධව නිර්දේශ ඉදිරිපත් කිරීමට පමණක් කෘෂිකර්ම පසුසම්පත් ඉඩම් සහ වාරිමාර්ග අමාත්‍යාංශ ලේකම්වරයාට අවස්ථාව පවතී. එසේ වුවත් නිලධාරියාට එරෙහිව විනයානුකූලව ක්‍රියා කිරීමට තරම් ප්‍රමාණවත් චෝදනාවන් බැලූ බැල්මට හෙළිදරව් වන්නේ නම් චෝදනා පත්‍රයක් නිකුත් කිරීමට විනය බලධාරියා වන රාජ්‍ය සේවා කොමිසම් සභාවට බලතල පවතී. ඒ අනුව පවත්වන විධිමත් විනය පරීක්ෂණයේදී නිලධාරියාගේ නිර්දෝෂීභාවය පිළිබඳ කරුණ ඉදිරිපත් කර නිදොස්භාවය සනාථ කර ගැනීමට අවස්ථාව පවතී. මේ වන විට විධිමත් විනය පරීක්ෂණය අවසන් වී නොමැත. 6. පිළිතුර මානව හිමිකම් කොමිසම් සභාවේ 2026/03 වෙනි දිනති තීරණයි සඳහා නිර්දේශ අනුව මීට වසර 6කට පූර්වයෙන් උතුරු පළාත් සේවයෙන් ඒ මහත්මිය දරමින් සිටි රෝම 3 ඇල ඉරාක් රෝම 2 ශ්‍රේණියේ තනතුරට නැවත මුදා හැරිය යුතුව ඇත. මෙම නිලධාරිනියගේ ඉල්ලීමද සලකා මේ වන විට ශ්‍රී ලංකා කෘෂිකාර්මික සේවයේ පළවන ශ්‍රේණියේ තනතුරක් වන මන්නාරම දිස්ත්‍රික් කෘෂිකර්ම අධ්‍යක්ෂ ජෙනරාල් තනතුරක රාජකාරී ආවරණය කරන බැවින් පූර්වයෙන් දරමින් සිටි තනතුරට නැවත මුදා හැරීමට නිලධාරිනියගේ එකඟතාවය ලබාගෙන දන්වන ලෙස කෘෂිකර්ම දෙපාර්තමේන්තුවේ අධ්‍යක්ෂ වෙත දන්වා ඇත. නිලධාරිනියගේ එකඟතාවය ලද පසු උතුරු පළාත් ප්‍රධාන ලේකම් වෙත දැනුම් දීමක් කළ හැක. මන්ත්‍රීතුමාගේ 7වෙනි ප්‍රශ්නයේ අවසාන ප්‍රශ්නයට උත්තර 2026/03 වෙනි දිනදී මානව හිමිකම් කොමිසම් සභාවේ නිර්දේශ උතුරු පළාත් ආණ්ඩුකාරවරයා වෙතද යොමු කර ඇත. ඒ අනුව පළාත් රාජ්‍ය සේවයට අදාළ කරුණක් බැවින් ඉදිරි ක්‍රියාමාර්ග එම පළාත් සභාව විසින් ගනු ඇත.
ගරු ශානික්‍යම් රාසමාණික්‍යම් ගරු කාදර්මස්ථාන මන්ත්‍රීතුමා යම් පැහැදිලි කර ගැනීමක් කරගත හැකි
ප්‍රශ්න උරුපින අවර්ගලේ இந்த அதிகாரியை பொறுத்தவரை அதாவது தற்பொழுது இந்த அறிக்கையின்படி 6 வருடங்களாக அவர் மாற்றப்பட்டு மறுபடியும் பழைய நிலைக்கு போறது என்பது அவருடைய ப்ரொமோஷன் எல்லாமே அது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோக 6 மாதத்துக்கிடையில் இது இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுங்கிறது 6 வருடமாக ஏன்னா இந்த இடத்துல அந்த இடத்துல அங்கே குறிக்கப்பட்டிருந்து வந்து அந்த மனித உரிமை ஆணைக்குழுவால் வந்து இந்த இடத்துல இனவாதமும் பாலின வேறுபாடும் காட்டப்பட்டிருக்கு. அங்க அதுதான் நடந்திருக்குது. எங்களுக்கு தேவை கிட்டத்தட்ட 22 அதிகாரிகள் இங்க தேவைப்படுறாங்க. மாகாணத்துல இருக்கிறது 7 பேர். இருக்கிற 7 பேர்ல இவ்வாறான ஒரு ஒரு பழியெடுப்பு விதமாக மனித உரிமை ஆணைக்குழு அறிக்கையை பற்றி தான் நான் இந்த இடத்துல கதைக்கிறேன். அவங்க அழகாக சொல்லி இருக்கிறாங்க, இந்த பெண் அதிகாரிக்கு எதிராக இனவாதமும் பெண் என்ற பாலின வேறுபாடும் தான் காட்டப்பட்டிருக்கு. அதனால கௌரவ அமைச்சர் அவர்கள் இதில் கொஞ்சம் அவசரமாக ஈடுபட்டு சுயாதீன ஆணைக்குழுவாக இருக்கலாம், மனித உரிமை சுயாதீன ஆணைக்குழுவாக குழுவில் இந்த விசாரணையை விரைவுபடுத்து. நாங்கள் ஒரு
ஒரு பிழையான ஆளை விடுதலை செய்ய சொல்லல. ஆனா இவ்வாறு 6 வருடங்கள் இருந்தால் இந்த நிலைமை என்ன, அவங்களுடைய சுயாதீனம் என்ன இந்த நிலைமையில? அரசு அதிகாரிகள் பாதிக்கப்படுறாங்க. எனவே இதுக்குரிய உங்களுக்கு அமைச்சுக்கு கீழே உள்ள ஒரு அதிகாரிக்கு இவ்வாறு நடக்கையில 6 வருடங்களாக என்ன நடந்திருப்பதை கொண்டோம் பார்த்து அவருக்குரிய அந்த இவ்வாறான பாதிப்புகள்ல இருந்து அரசு அதிகாரிகளை பொறுமுறையை ஒன்றை கையாளுமாறு கௌரவ அமைச்சர் அவர்களிடம்
கேட்டுக்கொள்கிறேன். ගරු මන්ත්‍රීතුමා, මේ ඉදිරිපත් කරන කාරණේට අදාළව මේ ශාකිලා මහත්මිය එතුමිය අපි දන්නවා, පෞද්ගලික මට්ටමින්ම දන්නවා, රාජකාරී කටයුතු වලදී අපිට හමු වෙනවා. එතනදී අතරම දැන් මේ සිද්ධිය ගත්තොත් පරණ සිද්ධියක්. නමුත් අපි එක්ක දැන් අපි ආණ්ඩුව පිහිටුවාට පස්සේ දා සිට අපිත් එක්ක වැඩ කරනවා. ඒ වැඩ කරන කාල සීමාව තුළ අපි අයගේ දෝෂයක් වරදක් අපි දකින්නේ නැහැ. අය වැඩ කරගෙන යනවා, හොඳින් වැඩ කරනවා, රාජකාරී කටයුතු කරනවා. ඒ සහතිකය අපිට දෙන්න පුළුවන්කම තිබෙනවා. ඒ අනුව අපිට ගැටලුවක් මතුවෙලා නැහැ ඒගේ රාජකාරී කටයුතු සම්බන්ධයෙන්. නමුත් මේ සිදුවීම ගත්තොත් අතීතයට අදාළ කාරණාවක්. ඉතින් ඊට අදාළ ඒ පරීක්ෂණ කටයුතු ඉවරුණෙන් පස්සේ තමයි මේකට අදාළව අපිට අදහසක් ගන්න වෙන්නේ. විශේෂයෙන්ම දැන් මේක ටිකක් පරණ වෙච්ච කාරණයක් නිසා මේ කටයුත්ත ඉතා කඩිනම් කරලා ඊට අදාළ නිර්දේශ නිකුත් කිරීම සඳහා අමාත්‍යංශ විදියට අපි මැදිහත් වීමක් කරන්න සූදානම් කියන එක මේ වෙලාවේ මතක් කරන්න කැමතියි.
ගරු ශානික්‍යම් රාසමාණික්‍යම් මන්ත්‍රීතුමා, ඕඩර් ප්ලීස්. ගරු සේනනායකකාර මන්ත්‍රීතුමාට මුලසුන බාර කරනවා.
Honorable, I'd like to raise the following question to the Honorable Minister for Foreign Affairs, Foreign Employment and Tourism. The tourism performance is frequently measured by arrivals, and although earnings estimates depends on assumptions about average stay and daily expenditure, Parliament also lacks an accessible district level account of tourism investment, hotel turnover, tourism development levy compliance, and whether public spending in the northern and the eastern provinces benefits local enterprises. As a matter of urgent public importance, I ask the Honorable Minister, I'm glad that our friend from the Eastern Province is responding to my question. Question number one, for each year from 2018 to 2026, will the government table tourist arrivals, average duration of stay, average daily expenditure, and estimated tourism earnings, identifying all revisions made and the evidence used to arrive at that? Now, Honorable Minister, that is in terms of the entire country's tourism arrivals since 2018, and we would explicitly like to know the evidence that has been used where you have arrived at this figure, because my opinion is that you all have a figure of $148 or something. I feel that each tourist doesn't spend $148 in the country. Now, that's my assessment. So, number two, for each year from 2018 to 2026, will the minister provide a district-wise breakdown of tourism development expenditure in the northern and the eastern provinces, stating the amounts budgeted and actually spent, the projects and implementing agencies, and how much was spent on archaeological sites compared with facilities directly benefiting local tourism businesses? இந்த விடயம் சம்பந்தமாக கௌரவ அமைச்சர்களை நான் இந்த கேள்வி எழுப்புறதுக்கான காரணம், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டினூடாக டூரிசம் டெவலப் பண்றதுக்கு சில பிரதேசங்களில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்று காலையிலேயும் திருவண்ணாமலையிலே கன்னியாலே ஒரு பிரச்சனை பார்த்திருப்பீங்கள். ஆனால் உண்மையிலேயே டூரிசம் டெவலப் பண்றதுக்கு வடக்கு கிழக்கிலே உண்மையிலே போக்குவரத்து துறையோ இல்லாட்டி டூரிசம் ஜோனோ இப்படியான விடயங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது உண்மையிலே என்னை பொறுத்தளவிலே கடந்த உங்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லை, கடந்த காலத்திலே போதிய அளவு இல்லை என்றுதான் என்னுடைய நிலப்பாடு 2018 இருந்து. Number three, for each district, how many hotels and tourist accommodations establishments are operating, how many are registered or licensed by the Sri Lanka Tourism Development Authority, and how many submitted returns and paid the tourism development levy in each year from 2008 to 2026. මේ හෝටෙල් මං හිතන්නේ ටුවරිසම් මිනිස්ට්‍රි එකට 1% ගෙවන ඇති ඩෙවලොප්මන්ට් ඔතොරිටි එකට ප්‍රාදේශීය සභාවට ප්‍රාදේශීය සභාව 50% ගෙවන්න ඕන 1% මේ වෙනතකට ගෙවලා නැහැ රුපියලක්වත් මේ පිළිබඳව අපි ප්‍රාදේශීය සභාවෙන් ඔබතුමාලගේ අමාත්‍යංශයට ලියුමේවලා තියෙනවා අපිට ලේඛන දෙන්න කියලා එක ලේඛනයක්වත් දීලා නැහැ මේක ගැන වහම පරීක්ෂණයක් කරන්න ගරු අමාත්‍යමුනේ මෙතන මඩකලපේ පාසිකුඩාවල ඉන්නවා ටුවරිසම් බෝඩ් එකේ මාහිර් කියලා මහත්මෙක් එතුමා අවුරුදු 12ක් ඒ දිස්ත්‍රික්කේ වැඩ කරනවා එතුමා කිසිම සහයෝගයක් දෙන්නේ අපිට එතුමා මං හිතන්නේ එතුමා ටුවරිසම් බෝඩ් එකට ඒ රජෙට නේ වැඩ කරන්නේ එතුමා පාසිකුඩාවල හොටෙල් වලට වැඩ කරන්නේ මොකද ඒකේ දීලා තියෙන අපිට ලැබිලා තියෙන සංඛ්‍යා ලේඛනනුව සමහර පාසිකුඩාවල තියෙන තරු පහේ හෝටල් වල මාසික ආදායම රුපියල් ලක්ෂයයි ඒගොල්ලන්ගේ දීලා තියෙන වාර්තාණු ඉතින් අපිට රජයට අහිමි වෙන මුදල් ටික ලබා ගන්න ඕනේ රජය කියන්නේ මධ්‍යම රජය කියන්නේ ප්‍රාදේශීය සභාවත් රජයේ කොටසක් ඒකට ඒ මුදල් ටික ලබා ගන්න ඒක නිසා ඒක දෙවෙනි තුන්වෙනි ප්‍රශ්නේ Number four, will the government table for each establishment its room capacity, annual turnover, applicable levy rate, amount due, amount paid, outstanding arrears, and number of Sri Lankan and foreign employees? I think the question should be number of local employees and employees from other districts, because more than foreign, because if you look at Maldives and countries like that, there is a percentage of nationals, Maldivians who should work in a hotel. Now, in our case, Honorable Minister, we should have a category where the star class hotel should employ locals from the area as opposed to bringing people from outside. At present, star class hotels are employing people from local areas in gardening, cleaning, you know, the odd ones. So, you know, you have to train them at some point to give, upskill them to bring them to standard. So, that's the fourth one. And number five, before establishing new tourism zones or allocating further state land for hotel development, will the government introduce enforceable requirements on local employment, local procurement and community benefits and publish annual district level information on compliance. Ita ivasimen mage prashne ahangiruwa amathumata stuti amathuma me prashne di avasana kella tamai obathuma dannawa pasikudawala me hotel tika 2010 passe ප්‍රධාන ලොකු ව්‍යාපාරිකයන්ට හෝටල් 17ක් දුන්නා. කිසිම වියදමක් නැතුව ඉඩම ලබාගෙන කෝටි ගාණක් ඉඩම ලබාගෙන හෝටල් හදාගෙන බදු ගෙවන්නෙත් නැතුව සමහර හෝටල් ගෙවනවා. බදු ගෙවන්නෙත් නැතුව මේගොල්ලන් ඉදිරි අනාගතයේදීත් නැගෙනහිර පළාතේ ජනාධිපතිතුමා කමිටුවක් දාලා තියෙනවා මං හිතන්නේ ඉලං හඳුනා ගන්න. එතකොට හෝටල් වලට දෙනවා නම් ඒ සම්බන්ධව මොන හරි ක්‍රමවේදයක් තියනවද කියන එක තමයි මගේ මම මේ ප්‍රශ්න තුලින් ප්‍රශ්න රාශියක් තියෙනවා බලාපොරොත්තු වෙන්නේ.
Honorable presiding member, need 2 weeks to answer these set of questions. Thank you.
Pradhan Vedakatutu Arambedi. ප්‍රධාන වැඩ කටයුතු ආරම්භයේදී පනත් කිටුම්පත් පිළිබඳ පිළිගැන්වීම පිළිබඳ දැනුම් දීම විෂයාංකයක සෞඛ්‍ය සහ ජනමාධ්‍ය අමාත්‍යතුමා
ගරු සභාපතිතුමනි ශ්‍රී ලංකා වර්ලත් මාධ්‍ය වෘත්තිකයන්ගේ ආයතනය මාධ්‍ය වෘත්තිකයන් සඳහා වෘත්තීමය ප්‍රමිති හඳුන්වා දීමේ සහ පවත්වාගෙන යාමේ අරමුණෙන් ශ්‍රී ලංකා වර්ලත් මාධ්‍ය වෘත්තිකයන්ගේ ආයතනය පිහිටවීම සඳහා සහ එයා සම්බන්ධ හෝ ඊට අනුෂාංගික කාරණා සඳහා විධිවිධාන සැලැස්වීම පිණිසද ඌ පනත් කෙටුම් පතකි
ඉදිරිපත් කරන කවණන් හරි සර්
දෙවනි වර කියවීම කවදාද
කෑන් සඳහා වෘත්තිමය ප්‍රමිති හඳුන්වා දීමේ සහ පවත්වාගෙන යාමේ අරමුණින් ශ්‍රී ලංකා වරලත් මාධ්‍ය වෘත්තිකයන්ගේ ආයතනය පිහිටුවීම සඳහා සහ ඒහා සම්බන්ධ හෝ ඊට අනුෂාංගික කාරණා සඳහා විධිවිධාන සැලැස්වීම පිණිසද ඌ පනත් කෙටුම් පතකි
ගරු
දෙවෙනි වර කියවීම කවදාද?
හෙට ගරු මුලසර මන්ත්‍රීතුමනි, සභාපතිතුමනි, මේක ඇතර මාධ්‍ය වෘත්තිකයන් සහ මාධ්‍යවේදීන් වෙනුවෙන් ඉතාම වැදගත් අවස්ථාවක්. මේ පාර්ලිමේන්තුවත් ජනමාධ්‍ය අමාත්‍යංශයත් වසර ගණනාවක් තිස්සේ උත්සාහ කරලා මේ ශ්‍රී ලංකා වර්ලත් මාධ්‍ය වෘත්තිකයන්ගේ ආයතන පනත් කෙටුම්පත ඉදිරිපත් කිරීම ලැබීම පිළිබඳව අපි ඉතාම සතුටපත් වෙනවා.
විෂයාංක දෙක කම්කරු අමාත්‍යතුමා
ගරු මුලාසනතුමනි සභාපතිතුමනි ස්ත්‍රීන් තරුණ අයසා ළමයින් සේවයේ යෙදවීමේ සංශෝධන නැමැති පනත් කෙටුම්පත පාර්ලිමේන්තුවට මම පිළිගන්නමි.
1956 අංක 47 දරන ස්ත්‍රීන් තරුණ අය සහ ළමයින් සේවයේ යෙදවීමේ පනත සංශෝධනය කිරීම සඳහා වූ පනත් කෙටුම්පතකි.
දෙවනි වර කියවීම කවදාද?